اللهم لك الحمد حمدا كثيرا طيبا طاهرا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك، أنت حي قيوم لا تأخذك سنة ولا نوم، أنت قيوم السماوات والأرض، مالك الملك وملك الملوك، لا إله إلا أنت. وأفضل الصلاة وأزكى السلام على سيدنا وحبيبنا ونبينا ورسولنا وقدوتنا وأسوتنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحابته الذين ساروا على نهجه المتين، وعلى كل من اقتفى أثره واستنى بسنته واهتدى بهديه ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு நாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவன் ஆரம்பம் இறுதி இல்லாதவன், இணைதுணையற்றவன், பரிசுத்தமானவன். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றையும் ஏனையவற்றையும் படைத்து பரிபாலித்து வரக்கூடியவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு எந்த வகையிலெல்லாம் புகழ் சொந்தமோ அந்த வகையில் அவனுக்கு முழு புகழும் சொந்தமாக இருக்கும். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள் குடும்பத்தவர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய, அவர்கள் எந்த மார்க்கத்தின் பிரகாரம் மக்களை அழைத்தார்களோ அந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையான முஸ்லிம்களாக வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய மாதம் ஒரு முக்கியமான அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்தஸ்து மிக்க மட்டுமல்ல புனிதமான ஒரு மாதமாக இருக்கிறது, துல்காதஹ் மாதம். அல்லாஹ் நான்கு மாதங்களை புனிதமாக ஆக்கி வைத்தான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த நான்கில் ஒன்றுதான் துல்காதஹ் மாதம். இந்த துல்காதஹ் மாதம் புனிதம் என்பது மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கான காலமும் இந்த துல்காதஹ் மாதத்தை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. ஏனென்றால் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் பண்ணக்கூடிய காலப்பகுதியில் துல்காதஹ் மாதம் அமைந்திருக்கிறது. இரண்டு வகையில் ஒரு முக்கியமான மாதத்திலே துல்காதஹ் மாதத்திலே இருக்கிறோம். இன்னும் இரண்டு நாட்களில் நாம் இந்த துல்காதஹ் மாதத்தை விட்டும் பிரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளைய மறுதினம் இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கான தலைப்பிறை நாம் தேடி பார்க்க வேண்டும். ஒன்று, துல்ஹிஜ்ஜா மாதம் திங்கள் ஆரம்பமாகும், இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா மாதமும் ஒரு முக்கியமான மாதம், புனிதமான மாதம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் பத்து நாட்கள் இன்னும் விசேதமான நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்று அந்த வார்த்தைகளிலே சத்தியம் செய்வதில், பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்வதை அல்லாஹு தஆலா இங்கே துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என்பதாக அறிஞர் பெருமக்கள், சஹாபிகள், இமாம்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு 10 நாட்களுக்குள் நாம் நுழைய போகிறோம். இதுதான் இங்கே முக்கியமான விடயம். துல்காதாவை விட்டும் நாம் நுழையக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது. அது துல்காதாவை விடவும் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுதான் துல்ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்களையும் நோன்பு வைப்பது கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அருமை மனைவி ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தகவலில் இருந்து நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 அம்சங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். சொன்னார்கள், அர்பாஉன் லம் யகுன் யதஉஹுன்ன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 அம்சங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவற்றை விடுபவர்களாக இருக்கவில்லை. அதை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். சியாமு ஆஷூரா வல் அஷ்ர் வ ஸலாஸத்தி அய்யாமின் மின் குல்லி ஷஹ்ர் வ ரக்அத்தானி க்வப்ல் அல்-கதா என்று சொன்னார்கள். 1, 3 வகையான நோன்புகள். அதில் ஒரு நோன்பு முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூரா நோன்பு என்று சொல்லுவோம். 2வது நோன்பு துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 9 நாட்களில் வைக்கக்கூடிய நோன்பு. 10வது நாள் நோன்பு வைக்க முடியாது, ஏனென்றால் அது பெருநாள் திறன், நோன்பு வைப்பது ஹராம். அந்த 9 நாட்களிலும் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 தினங்கள். இந்த 3 தினங்களிலும் ஐயாமுல் பியூப் என்போமே, இதில் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். இந்த 3 அம்சங்களுடனும் 4வது நோன்பு சம்பந்தப்படாத ஒரு அம்சத்தை நபி அவர்கள் பேணி வந்தார்கள். சுபஹுக்கு முந்தைய 2 ரக்அத் சுன்னத்து தொழுகை என்று சொன்னார்கள் ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, 3 அம்சங்கள் நோன்போடு சம்பந்தப்பட்டவை. 1, சுன்னத்தான தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. சுபஹுடைய முந்தைய சுன்னத் இருக்கின்றது, மிக முக்கியமான ஒரு சுன்னத். ரக்அத்துல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹுடைய 2 ரக்அத் சுன்னத்துகள் இருக்கின்றனவே, உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது என்று சொன்னார்கள். இப்படியான 4 அம்சங்களையும் இபாதத்துகளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி வந்தார்கள், விடவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்களின் மனைவி ஹப்ஸா பின்த் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். இந்த 4 ஒன்றுதான் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களில், முதல் 9 நாட்களில் நோன்பு வைப்பது. அல்லாஹ் இந்த 10 நாட்களிலும் அமல்கள் நடைபெறுவதை மிகவும் விசேடமாக விரும்புகின்றான். ஏனைய காலங்களில் அமல்கள் நடைபெறுவதை விரும்புகின்ற அல்லாஹ் அவற்றை விடவும் இந்த நாட்களில் அல்லாஹு தஆலாவுக்கு அமல்கள் விருப்பமாக இருக்கின்றது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். இந்த துல்ஹிஜ்ஜா 10 நாட்களிலும் விட ஏனைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை பொறுத்தமட்டிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான எந்த ஒரு நாளும் இல்லை என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, ரமபானின் பிந்திய 10 இருக்கின்றது. இது இரவை பொறுத்தமட்டிலே விசேடமான 10. துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 இருக்கின்றது, பகலை பொறுத்தமட்டிலே விசேடமான 10 என்றார்கள் இமாம்கள். அது நோன்பு வைத்து இந்த 9 நாட்களையும் நாம் கண்ணியப்படுத்துகிறோம். ரமபானின் பிந்திய 10 இரவிலே வணக்கத்திலே நாம் கண்ணியப்படுத்துகிறோம். ரமபானின் பிந்திய 10 நாம் கண்ணியப்படுத்துவதற்கான காரணம் அங்கே லைலத்துல் கத்ர் இருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கான காரணம் அங்கே அரஃபாத் தினம் இருக்கிறது. இதுதான் அறிஞர்கள் எமக்கு இந்த 2 பத்துக்களின் விசேடத்தன்மைக்கான காரணத்தை பற்றி சொல்லும் போது தரக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியான மிக முக்கியமான ஒரு 10க்குள்ளே நுழைவதற்கு இருக்கிறோம். எனவே நோன்பு வைப்பதற்கு நாம் சித்தமாகுவோம், நாம் நம்மை தயார்படுத்துவோம். அந்த 9 தினங்களிலும் ஒரு முக்கியமான தினம் இருக்கிறது, அதுதான் அன்றைய தினம் நோன்பு வைப்பது. நம்முடைய கடந்த ஆண்டுக்கும் வரவேண்டி இருக்கக்கூடிய ஆண்டுக்கும் மொத்தம் 2 ஆண்டுகளுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக அமைந்துவிடக்கூடிய நோன்பு. யுகஃபிரு ஸனத்தல் மாவியத்தவல் பாக்கியா, யுகஃபிரு ஸனத்தல் மாவியத்தவல் பாக்கியா. சென்ற ஆண்டில் நடைபெற்ற குற்றங்களுக்கும் பிராயச்சித்தம், வரவேண்டிருக்கக்கூடிய ஆண்டினுடைய குற்றங்களுக்கும் பிராயச்சித்தம். அப்படியான ஒரு விசேடமான நோன்பு, ஒரு நாள் நோன்பு துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாளிலே நீங்கள் வைக்க வேண்டும். அதுதான் அரஃபா நோன்பு என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு பத்து, இப்படியான ஒரு முத்தான நோன்பு, அரஃபா நோன்பு, 9வது நாளிலே நாம் வைக்கக்கூடிய நோன்பு, இவற்றையெல்லாம் நாம் இன்னும் சில ஒரு சில நாட்களில் நாம் எதிர்கொள்வதற்கு இருக்கிறோம். அல்லாஹ் இந்த நாட்களின் நன்மைகளை முழுமையாக பெறுபவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாளுக்கு நாம் வந்து விட்டால் அங்கே அல்லாஹு தஆலா 10வது நாளிலே மிக மிக விசேடமான ஒரு அமலை வைத்திருக்கிறான், உபுஹிய அமல். அல்லாஹ் அந்த நாளை பெருநாட்டினமாக பிரகடனப்படுத்தி அந்த நாளிலே நீங்கள் ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகையை அறுத்து நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அவற்றை நீங்கள் குர்பான் செய்து மக்களோடு மக்களாக நீங்களும் அவற்றை பகிர்ந்து நீங்களும் அனுபவிக்க வேண்டும், பிறருக்கும் அனுபவிக்க கொடுக்க வேண்டும் என்று ஒரு உயர்தரமான சிரேஷ்டமான அமலை அந்திய தினத்திலே சொல்லி வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இன்னா ஆதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். உமது ரப்புக்கு பெருநாள் தொழுகை, ஹஜ்ஜா ஹஜ்ஜு பெருநாளின் தொழுகையை, ஈதுல் அத்ஹாவின் தொழுகையை நிறைவேற்றுங்கள் நபியே, பின்னர் நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். நீங்கள் ஈதுல் அத்ஹாவின் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றுங்கள், பின்னர் நீங்கள் உபஹய்யாவை நிறைவேற்றுங்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையாக இருக்கிறது. மன் கான லஹு சஅத்துன் வலம் யுபஹ்ஹி ஃபலா யக்ருபன் முஸல்லானா. மிகவும் கடுமையாக பேசினார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபஹய்யாவுக்கு, உபஹய்யா கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்து, எவர் அந்த கடமையை அன்றைய தினம் நிறைவேற்றவில்லையோ, நாம் தொழக்கூடிய இடத்துக்கு அவர் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, அந்த பக்கம் நெருங்கவும் வேண்டாம் என்றார்கள். நாம் தொழும் இடத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லவில்லை நபி அவர்கள், அதை விடவும் ஒரு படி மேலேறி சென்று சொன்னார்கள், அந்த பக்கம் அவர் தலை வைத்தும் படுக்கக்கூடாது என்று சாதாரணமாக நாம் சொல்லுவோமே, அதே போன்று சொன்னார்கள், அந்த பக்கம் அவர் வரவும் கூடாது என்று சொல்லாமல் அந்த பக்கம் அவர் நெருங்கவும் கூடாது என்றார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்பதற்கு 5000 ரூபாய்க்கு எமக்கு வசதி இருந்தால், அல்லது ஒரு மாட்டினை 7 பேர் பங்கேற்பது போது ஒரு 6000 ரூபாய் நமக்கு போட்டு பங்கேற்க முடியுமாக இருந்தால் நாம் உபஹய்யாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈதுல் அத்ஹா தினத்தன்று நடைபெறக்கூடிய அமல்களிலெல்லாம் சிரேஷ்டமான அமல் அது உபஹய்யா அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹ்ரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். ஈதுல் அத்ஹா அன்று ஒரு மனிதன் இரத்தத்தை ஓட்டுவதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலை செய்யவில்லை என்றார்கள். இரத்தம் ஓட்டுவது என்பது அங்கே குர்பானை குறிக்கிறது என்று சஹாபிகள் விளக்கம் தருகிறார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், அந்த குர்பானி இலேசு மாசான குர்பானி அல்ல, நீங்கள் அறுக்கக்கூடியது வெறும் ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகையாக இருக்கலாம், அது இலேசு மாசானதல்ல. அதனுடைய தன்மையை பற்றி நபி அவர்கள் பேசினார்கள். அதன் மூலம் அதனை செய்யக்கூடியவர் அடையக்கூடிய நன்மைகளை பற்றியும் பேசினார்கள். மறுமை நாளிலே நீங்கள் அறுத்த அந்த மிருகம், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அறுத்திருந்தால், நீங்கள் மரணத்துக்கும் வரைக்கும் நீங்கள் 20 ஆடுகள் அறுத்திருந்தால், 20 மாடுகள் அறுத்திருந்தால், ஒவ்வொரு மாதம் வரும். எப்படி வரும் தெரியுமா? அதனுடைய கழிவு பகுதிகளோடு சேர்ந்து வரும் என்றார்கள். அவற்றின் கொம்புகளோடு, அவற்றின் உரோமங்களோடு, அவற்றின் குழம்புகளோடு சேர்ந்து வரும். எதற்காக? உம்முடைய மீசானில் பாரத்துக்காக என்றார்கள். அறிஞர் பெருமக்கள், சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வளவு விசேடமான ஒரு அமல், மிக மிக சிரேஷ்டமான ஒரு அமல் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் அறுக்கும் போது அன்று அல்லாஹு தஆலா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதை எப்படி தெரியுமா? وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَنْ يَقَعَ مِنَ الْأَرْضِ. நீங்கள் கத்தியை வைத்து அறுக்கிறீர்கள், அறுக்கும் போது அவருடைய இரத்தம் பூமியில் கீழே விழுவதற்கு முன் அல்லாஹு தஆலாவிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாகிவிட்டது என்றார்கள்.
ஃபதீபு பிஹா நஃப்ஸன் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் சந்தோஷப்படுங்களேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலில் நபி அவர்கள் எவ்வளவு தூரம் ஆர்வம் செலுத்தினார்கள் என்றால், வேற எந்த அமலுக்கும் நபி அவர்கள் காட்டாத ஒரு ஆர்வத்தை கொடுத்தார்கள். தானும் மறுத்தார்கள், தானும் மறுத்தார்கள், தன்னுடைய சொந்த கையினால் அன்றைய தினம் அவர்கள் உபஹய்யாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பாருங்கள். தொழுவார்கள், மக்களோடு தொழுது விட்டு வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த இடத்திலேயே குர்பானி பிராணியை கொண்டு வர சொல்லி தன்னுடைய கையினாலேயே தன்னுடைய குர்பானி அறுப்பார்கள். எந்த ஒரு தூரம் அவர்கள் இன்னும் ஆர்வம் ஊட்டினார்கள் என்றால், தன்னுடைய உம்மத்திலே நாலு பேர் இருப்பார்கள், அவர்களால் உபஹய்யாவை கொடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கும், வசதியினமாக இருக்கும், இல்லை கவனையினமாக இருக்கும், இல்லை பொதுபோக்காக இருக்கும், இல்லை மாட்டாங்கித்தனமாக இருக்கும், அவர்களையும் அந்த உபஹய்யாவிலே மறக்கவில்லை. சொன்னார்கள், மறுமை நாள் வரைக்கும் இது இந்த உபஹய்யா நான் இப்பொழுது அறுப்பது இருக்கிறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், இது முஹம்மதாகிய என் சார்பாக இந்த பிராணி மட்டுமல்ல, என்னுடைய உம்மத்தில் எவரவரெல்லாம் உபஹய்யா கொடுக்க முடியாமல் போனார்களோ, உபஹய்யா கொடுக்கவில்லையோ, அவர்கள் அனைவர் சார்பாகவும் என்று அறுத்தார். அர்ரஹ்மத்துல் முஹ்தா, முழு உலகத்துக்குமான ரஹ்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உபஹய்யா அமலிலே காட்டிய ஆர்வம், தனது உம்மத்திலே எவராவது உபஹய்யா கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டார் என்றால் காரணம் எதுவாக இருக்கலாம்? ஹதீஸிலே நபி அவர்களுடைய அது பற்றி விளக்கம் எதுவும் வரவில்லை. காரணம் கொடுக்காததுக்கு எதுவாக இருக்கலாம், வசதி இருந்ததோ இல்லையோ, ஆனால் எல்லோருக்குமாக இருத்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம தக்கப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் வ மின் உம்மத்தி முஹம்மத். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவே, இந்த உபஹய்யாவை முஹம்மதிடத்திலிருந்து ஏற்றுக்கொள், முஹம்மதுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள், முஹம்மதுடைய உம்மத்தினரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி அவர்களுடைய பரந்து விரிந்த மனது இதுதான். ஒரு அமலை செய்கிறார்கள் அன்றைய பெருநாளுடைய தினத்திலே, தன்னை மாத்திரம் நினைக்கவில்லை, தனது குடும்பத்தையும் அதற்கு நினைத்து பார்க்கிறார்கள். தன்னுடைய உம்மத்தில் இருக்கிறார்களோ, பிறகு வர இருக்கிறார்களோ, அத்தனை பேரையும் நினைத்து பார்க்கிறார்கள். அன்புள்ளவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டிய இரக்கமாக இருக்கிறது. இப்படியான ஒரு சிறந்த அமலை நாம் செய்வதற்கு தயாராகுவோம். ஏன் இந்த இவ்வளவு அவசரமாக இதனை பேசுகின்றோம் என்றால், உபஹய்யாவுக்கான பிராணிகளை இப்பொழுதே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். நல்லது, குறைவில்லாதது, சதையுள்ளது, இப்படியான பிராணிகளை நாம் பார்த்து தெரிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி நேரத்திலே சில பேரை புயலாத்தினமாக இருக்கும், மிருகம் அறுக்கிறதுக்கு நம்முடைய நாட்டிலே தடை செய்யப்பட்ட தினமாக இருக்கும், ஏதோ அவசரப்பட்டுக் கொண்டு படபடுத்துக் கொண்டு ஆடு மாடு தேடுவதில் ஈடுபட்டுக் கொண்டு கிடைப்பதை போட்டு அறுத்துக் கொண்டிருப்பதை விட, நேர காலத்துடனேயே இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது, மிருகங்களை பெற்றுக் கொள்வதற்கான வழிகளை பார்த்துக் கொள்வது, வாங்கி வைத்துக் கொள்வது, சகோதரர்களே, இதுவெல்லாம் எதுவும் குறைந்து போவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதையே ஏற்றுக்கொள்கிறான். கடைசி நேரத்திலே அறுவைக்கு பொருத்தமில்லாத மாடுகளிலும் போய்விட்டு அவற்றை குர்பானி ஏதோ கடமை போக்குவதற்காக அப்படி செய்தால், அல்லாஹு தாலா விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்பது சந்தேகமாக இருக்கும். என்றால் அல்லாஹு தாலா தூய்மையானதைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். காபீலும் ஹாபீலும், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு புதல்வர்களும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்கள். ஒருவர் நல்லதை கொடுக்க மறுத்தார், மற்றவர் நல்லதை கொடுத்தார். ஃபதுகுப்பில மின் அஹதீஹிமா வலம் யதகப்பல் மின் அல் ஆஹர். ஒருவரிடத்திலிருந்து அவருடைய அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடத்திலிருந்து அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரைக்கும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது யாரிடத்திலிருந்து தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து நடத்தக்கூடிய மக்களிடத்திலிருந்து தான். எனவே நல்லவற்றை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற வகையிலே நல்லவற்றை, நல்ல பிராணிகளை நாம் இப்பொழுதே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உபஹய்யா கடமை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடிப்படையில் இருந்து வரக்கூடிய ஒரு கடமை. நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, மா ஹாதிஹில் அவாஹி, அல்லாஹ்வுடைய தூதரை உபஹய்யா உபஹய்யா என்று அறுத்து தள்ளுகிறோமே, இந்த உபஹய்யாக்கள் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று சஹாபிகள் கேட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத்தப்பா என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த சுன்னத். சரி, உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத் என்று சொல்லுகிறீர்களே, சரி, எமக்கு என்ன அதில் இருக்கிறது? ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதனை நாம் செய்தால் எமக்கு என்ன அந்த வஹ்யாவில் இருக்கிறது? சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், அதன் ஒவ்வொரு உரோமத்திலும் ஒரு நன்மை உங்களுக்கு இருக்கிறது என்றார்கள். ஒரு பிராணியா இருக்கிறீர்கள், எத்தனை இலச்சோபோ இலச்ச உரோமங்கள் இருக்கும் அதிலே, ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்றார்கள். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உஹ்யா கடமையை நாம் நிறைவேற்றுவோம். நாம் திட்டமிட்டு சில இடங்களிலே ஒன்றாக சேர்ந்து செய்வார்கள், மஸ்ஜிதிலே செய்கிறார்கள். இந்த மஸ்ஜிதிலே நாம் இயன்றளவு எப்படி செய்து கொள்ள முடியுமோ வசதிகளை பார்ப்போம். மஸ்ஜிதிலே சேர்ந்து செய்யும் போது இன்னும் பலருக்கு கொடுப்பதற்கு வசதி இருக்கும். மஸ்ஜிதோடு சேர்ந்து செய்வது, மஸ்ஜிதிலே கொண்டு வந்து கொடுப்பது, அவர்களோடு சேர்ந்து அந்த குர்பானி விஷயங்களிலே பங்கேற்பது, இது எதுவுமே குறைந்து போவதற்கு இல்லை. கஷ்டமாக இருந்தால் தனியாக கொடுத்துத்தான் நமக்கு முடியும் என்றிருந்தால் தனியாக கொடுத்துக் கொள்வது. அன்பு சகோதரர்களே, நன்மை நடைபெற வேண்டும், மிக முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, அந்த நன்மையை கொண்டு நன்மைகள் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும், அது அதை விட மிக முக்கியமான விஷயம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்று தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு போனதில் இருந்து வந்த சுன்னத்து தான் இது. வயதான் இருக்கும் என்கிறார்கள் அறிஞர்கள். பதிம பருவத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார்கள் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை அறுக்கும்படி அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, அவர்களை அறுக்கும்படி அல்லாஹுடைய கட்டளை. ஒரு தந்தை தன்னுடைய ஈரலை, தன்னுடைய உள்ளத்திலே ஒட்டி போயிருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை தன்னுடைய கை கொண்டே அறுக்க வேண்டும் என்பது புத்திக்கு போனாகுவதாகவும் இல்லை, எவரும் சகித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். மட்டுமல்ல, இதை பற்றி யாரும் பேசுவார்கள் என்றால் இதை என்ன பேசுவார்கள் என்று நமக்கு சொல்ல முடியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய கட்டளைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சோதனையை அவர்களுக்கு கொடுத்தான். பிள்ளையை பிரிந்து இருங்கள் என்று சொன்னாலும் அது ஒரு வகையிலே ஏதோ அதை விட இலேசாக இருந்திருக்கும். நீங்கள் பிள்ளையோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அதுவும் பரவாயில்லை என்று இருந்திருக்கும். அருங்கள், எவரையுடைய கை கொண்டாலும் அருங்கள் என்று சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, அதை விட இலேசாக இருந்திருக்கும். அறுக்க வேண்டும், அந்த அறுவையை நீங்கள்தான் செய்ய வேண்டும். இந்த காட்சியை சற்று மடக்கன் முன் நிறுத்தி பாருங்கள் சகோதரர்களே. தன்னுடைய சொந்த பிள்ளை மட்டுமல்ல, அவர்களுக்கு பிள்ளை கிடைத்தது எப்பொழுது தெரியுமா? அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அறிவிப்பின்படி அவர்களுக்கு கிடைத்தது. அந்த பிள்ளை நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிறகு அல்லாஹ் கொடுத்த முதலாவது பிள்ளை சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 99வது வயதிலே தலமிருந்து கிடைத்த ஒரு பிள்ளையை 13 ஆண்டுகளிலே அல்லாஹு தஆலா அறுக்க வேண்டும் என்கிறான், உம்முடைய கையாட்டான் அறுக்க வேண்டும் என்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அதனை செய்வது என்ற முடிவிலே இருந்தார்கள். சொன்னார்கள், எனக்கு இப்படி ஒரு கனவு தென்பட்டது, உம்மை நான் அறுக்க வேண்டும், உம்முடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். அந்த தனையன், தந்தையை விஞ்சிய தனையன் என்றுமே, தந்தை 8 அடி பாய்ந்தால் தனையன் 16 அடி பாய வேண்டுமாம் என்று சொல்லுவோமே, அதை போன்று சொன்னார். தந்தையே, உங்களுக்கு என்ன ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது அதனை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் என்னை நீங்கள் காண்பீர்கள். தந்தையின் கட்டுப்பாடு மட்டுமல்ல இறைவனுக்கு, தந்தையின் வழிபாடு மட்டுமல்ல அல்லாஹ்வுக்கு, அந்த தந்தையின் பயிற்சியிலே பாசறையிலே வளர்ந்த பிள்ளையும் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபலம்மா அஸ்லம தந்தையும் தனையனும் இருவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட போது எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து ஸாஃபாத்திலே, ஃபலம்மா அஸ்லம வதல்லஹு லில்ஜபீன், இருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு தந்தை இஸ்மாயிலை மகனை முகம் குப்புற வீழ்த்திய போது அறுப்பதற்காக முகம் குப்புற வீழ்த்தி விட்டார்கள். ஏனென்றால் அறுப்பது சாதாரணமாக கழுத்திலிருந்து அறுப்பது இலேசாக இருக்கும், பிடையில் இருந்து அறுப்பது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் மகனைத்தான் செய்கிறார்கள். காரணம், தன்னை மகன் பார்த்து விட்டால், தன்னை அறுக்கும் போது பார்த்து விட்டால், என்னுடைய தந்தை பிள்ளை பாசம், அவருடைய தந்தை பாசம் ஒருவேளை என்னுடைய இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு என்னளவில் தடையாக இருக்கலாம், அல்லது மகனளவில் தடையாக இருக்கலாம். எனவேதான் முகம் குப்புற வீழ்த்தினார்கள். சுவனத்திலிருந்து ஒரு ஆட்டை அவருக்கு பதிலாக கொடுத்து அதனை பலியிட செய்தோம். அல்லாஹ் எதிர்பார்த்தது இதுதான், அல்லாஹ் எதிர்பார்த்தது இதுதான். இப்ராஹிமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தவிர்ந்த அனைத்தையும் அவர் வேண்டும். இஸ்மாயிலை அறுப்பதல்ல, அல்லாஹ் தவிர்ந்த எதுவும் இப்ராஹிமுடைய உள்ளத்திலே இருக்க முடியாது. அத்தனையையும் அவர் அறுத்து விட வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு எவர் மீதும் அவருக்கு பற்று இருந்தால் அவற்றையெல்லாம் அல்லாஹ்வின் பற்றின் முன்னே அறுத்து ஒதுக்கி விட வேண்டும். இதுதான் அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையான இஸ்லாம் இதுதான். முழு உம்மத்துக்கும் தியாகம் என்றால் என்ன என்பதை ஒரு குடும்பம் போதித்துக் கொடுத்தது. ஒரு தந்தையும் மைந்தனும் சேர்ந்து முழு உம்மத்துக்கும் தியாகம் என்றால், முழு உலகத்துக்கும் தியாகம் என்றால் என்ன என்பதை செயல் ரீதியாக அன்று காட்டிக் கொடுத்தார்கள். உலக வரலாற்றிலே இப்படியான ஒரு தியாகத்துக்கு ஈடான ஒரு வரலாற்று சம்பவத்தை காண முடியாது. சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இவ்வளவு தியாகத்தையும் அல்லாஹ் என்ன பேர் சொன்னான் தெரியுமா? இஸ்லாம் என்றான். ஃபலம்ம அஸ்லம, சிம்பிளாக அல்லாஹ் சொன்னான். ஃபலம்ம அஸ்லம, இருவரும் முஸ்லிமாக இருந்த போது, இருவரும் என்னுடைய கட்டளைக்கு வழிபட்ட போது, இப்ராஹிமும் இஸ்மாயிலும் முஸ்லிமாக இருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒத்த வார்த்தை தான் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள். நம்முடைய இஸ்லாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன், அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு முன், அல்லாஹ்வுடைய விளக்கனுக்கு முன், அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு முன் எதுவுமே பெரிதாக இருக்கக்கூடாது. ஏன், எனக்கு எப்படி என்ற கேள்விகள் இருக்கக்கூடாது. உண்மையான இஸ்லாம் இதுதான் என்பதை அல்லாஹு தஆலா அன்று போதித்தான். இருவருமாக சேர்ந்து கட்டுமானத்தை எழுப்புகிறார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதை பாருங்கள். வயிர் யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாஇத மினல் பைத் வ இஸ்மாயில், இருவருமாக சேர்ந்துதான் கபத்துல்லாவை கட்டினார்கள். அத்திவாரம் மட்டும் இருந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபத்துல்லாவை சுவரை எழுப்பி நிர்மாணித்தார்கள். அதனை நிர்மாணிக்கும் போது இருவருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் பல விடயங்களை. ஒன்று சொன்னார்கள், நம்மிடத்தில் இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. பிறகு சொன்னார்கள், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன லக், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன லக், அல்லாஹ்வே நம் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கு. அல்லாஹ் அங்கே சொன்னான், இருவரும் எனக்கு கட்டுப்பட்டார்கள், முஸ்லிம்களாக இருந்தார்கள். இங்கே அல்லாஹ்விடத்தில் இருவரும் பிரார்த்திப்பதை பாருங்கள், எங்கள் இருவரையும் நீ முஸ்லிம்களாக வாழவை. மட்டுமல்ல, எமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததியிலிருந்தும் ஒரு உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு உம்மத்து வர வேண்டும், உனக்கு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு உம்மத்து வர வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் இதுதான். இஸ்லாம் என்பது முழுமையான வழிபாடு. முஸ்லிம் என்பவன் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடப்பவன் யாருக்கு? அல்லாஹுக்கு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பதற்கு சமாதானம் என்றும் சாந்தி என்றும் என்றெல்லாம் அர்த்தம் சொல்லுவார்கள். ஒரு நாளும் அப்படியான அர்த்தங்கள் அந்த வார்த்தைக்கு கிடையவே கிடையாது. அஸ்லம என்றால் கட்டுப்பட்டான், சப்மிட் பண்ணினான், சரண்டர் பண்ணினான், அதற்கு வேறு அர்த்தங்கள் கிடையாது சகோதரர்களே. முழுமையான இஸ்திஸ்லாம், முழுமையான இர்தான், முழுமையான ஹுபு, முழுமையான கட்டுப்பாடு. இஸ்லாம் என்றால் அதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. அதற்கு சாந்தி என்றும் சமாதானம் என்று இஸ்லாம் மார்க்கம் சாந்தி என்பது வேறு விஷயம். இஸ்லாம் என்ற பதத்துக்கு சாந்தி என்று அர்த்தம் கிடையாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் முழு அம்சங்களில் இருந்தும் படிக்கிறோம். அந்த காலத்திலே நாம் இருக்கிறோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை மீட்டி பார்க்கக்கூடிய காலம், அலசி கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த காலத்திலே அவர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள், அவர்களுடைய மனைவிகள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், அவர்களுடைய புதல்வர்கள் இருவரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள். இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவற்றை நாம் படிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தனையிலும் பேச்சிலும் எழுத்திலும் செயலிலும் நாம் முஸ்லிம்கள் என்பதை நிறுவுவோம் சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முஸ்லிம்கள் என்பதை நிறுவுவோம். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சாராத ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே இல்லாதவர்கள், அவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முஸ்லிம்கள் என்பதை காட்டுவோம். நம்முடைய பேச்சினால் நாம் முஸ்லிம்கள் என்பதை காட்டுவோம், நம்முடைய செயலினால் நாம் முஸ்லிம்கள் என்பதை காட்டுவோம், நம்முடைய பண்பினால் நாம் முஸ்லிம்கள் என்பதை காட்டுவோம். சகோதரர்களே, நம்முடைய நம்பிக்கை ஈமான் எங்கே இருக்கிறது? நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய தொழுகை மஸ்ஜித்களுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஜகாத் நம்முடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய நோன்பு நம்முடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஹஜ்ஜும் உம்ராவும் மக்காவுக்குள்ளே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சாரார் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் அல்ல. அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை செயல்வடிவிலே நாம் காட்டுவதற்கு வேறு என்ன வழி? நம்முடைய தொழுகையால் காட்ட முடியுமா? நம்முடைய நோன்பினால் காட்ட முடியுமா? நம்முடைய ஹஜ்ஜினால் காட்ட முடியுமா? நம்முடைய ஜகாத்தினால் காட்ட முடியுமா? நம்முடைய ஈமானால் காட்ட முடியுமா? சகோதரர்களே, நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், நம்முடைய உறவுகள், இவற்றைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியம் முஸ்லிம்களாகிய நம்முடைய கையிலே இருக்கிறது. நம்முடைய எதிரிகளாக காவிர்களிடத்தில் இருப்பது உண்மையிலும் உண்மை அல்ல சகோதரர்களே, அவர்களிடத்தில் இருப்பது முற்றிலும் பாத்தில். ஆனால் நாம் செய்த தவறு என்ன தெரியுமா? இரண்டு தவறுகளை செய்திருக்கிறோம். இது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய சத்தியத்துக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே சாட்சி சொல்வதற்கு தவறு இருக்கிறோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் முஸ்லிம்கள் என்பதற்கு சாட்சி சொல்ல தவறு இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நாம் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவை கொடுக்கவும் தவறு இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா வகையிலும் முஸ்லிம்களாக ஆக வேண்டிய ஒரு ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். முழு உலகத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டி சாட்சி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்ட நிலையிலே வந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சமூகத்திலே சஹாபிகளை முழு உம்மத்துக்கும் முழு சமூகத்துக்கும் எவரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் தான் இஸ்லாத்தை காட்டி சாட்சி சொல்ல வைத்தார்கள். குர்ஆனுக்கு அன்று அச்சு இருந்ததா? குர்ஆன் பிறவிகள் இருந்தனவா? அருமைய சஹாபிகளின் உள்ளங்களில் தான் குர்ஆன் இருந்தது. சஹாபிகளின் நடத்தை உண்மையான இஸ்லாத்தை பார்த்துதான், அவர்களுடைய கொஞ்சம் பேச்சுக்களை கேட்டுதான் அன்றிருந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின் பால் கவரப்பட்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிலைக்கு அன்று நபியார்கள் ஆளாக்கிவிட்டார்கள். வெறும் எழுத்தளவிலே, வெறும் பேச்சளவிலே இஸ்லாத்தை விட்டுவிட்டு நடைமுறையிலே இஸ்லாத்தை காட்டினார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிலைக்கு நாம் மாற வேண்டும். இதனை நாம் செய்ய வேண்டும். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே முஸ்லிம்களாக ஆகுவதற்கு நாம் திரசங்கற்பம் பூணுவோம். இதனை நாம் செய்வதற்கு நாம் நம்மால் முடியுமான அனைத்தையும் பிரயோகித்து இன்றிலிருந்து நம்மை ஒரு புடம்பட்ட ஒரு முஸ்லிமாக ஆக்குவதற்குரிய அத்தனை பூர்வாங்க வேலைகளையும் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் அவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைப்பானாக. அவனை சந்திக்கும் போது அவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக அன்றி தன்னிடத்திலே வர வேண்டாம் என்று சொன்னானே, அதே போன்று அல்லாஹு தாலாவிடத்திலே போகும் போது உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹு தாலாவிடத்திலே போவதற்கு அவனே நமக்கு டாபிக் தருவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ரஹீமீன், நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபிக் செய்வாயாக. இஸ்லாத்தின் முழு அறிவிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு நீ தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ரஹீமீன், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனைகளை நாம் நமக்குள்ளே தவளவிட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தில் உறுதிமிக்கவர்களாக, உன்னுடைய நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாக, உன்னுடைய தாத்து சிபாத்துகளில் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்மை ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ரஹீமீன், உன் மீது வைக்க வேண்டிய தவக்குல், உன் மீது வைக்கக்கூடிய பற்று, உன்னோடு நான் நெருங்கி இருக்க வேண்டிய அந்த உறவு, இவற்றை எல்லாம் சீர்படுத்திய அல்லாஹ், உறுதிப்படுத்திய அல்லாஹ், மரணிக்கும் போது நீ எந்த நிலையிலே நம்மை உன்னிடத்திலே வந்து சந்திக்க வேண்டும் என்று நீ வேண்டியிருக்கிறாயோ அந்த நிலையிலே நாம் உன்னிடத்திலே வருவதற்கு, உன்னை சந்திப்பதற்கு தௌஃபிக் தாயா அல்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.